பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முபாரக்கான வாயினால் இந்த சூராவை நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு கற்றுத்தாருங்கள், குறிப்பாக உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு கற்றுத்தாருங்கள், அதிலே அவர்களை பயிற்றுவியுங்கள், அவர்களை அந்த சூராவினுடைய அறிவோடு வளர்ந்து அவர்களுடைய வாழ்க்கைக்கு ஆளாக்குங்கள் என்ற இந்த சூராவை குறித்து பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்தார்களோ அந்த சூராவினுடைய விளக்கங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதிலே கடந்த வாரங்களிலே சூரத்து இந்த நூறு என்று பெயர் வைக்கப்பட்டதற்கு காரணமாக இருக்கிற அந்த ஆயத்தை குறித்தான சில செய்திகளை நாம் பார்த்தோம். அல்லாஹ் நூறு சமாவாதி வல் அர்த், இந்த வானம் பூமியினுடைய பேரொளியாக அல்லாஹு தாலா இருக்கிறான் என்கிற அந்த செய்தியில் நிறைய இந்த மனித சமுதாயத்திற்கு தேவையான இந்த ஒரு மூமின் எப்படி விளங்கிக் கொள்ள வேண்டுமோ அந்த அடிப்படையில் அந்த ஆயத்திலே அவனுடைய உள்ரங்கங்களை குறித்தான அவனுடைய இதயத்தை குறித்தான பேச்சுகளை அல்லாஹு தாலா நமக்கு சொல்லி தந்தான். அந்த ஆயத்தின் வழியாக ஒரு சகோதரர் போன் பண்ணி சொன்னார், இதுவரையும் இந்த ஆயத்துக்கு இப்படி விளக்கம் இருக்கு அப்படின்னு தெரியல, தமிழில் படித்தா நேரடியாக அல்லாஹ் ஒளியாக இருக்கிறான், நீங்கள் அவனுடைய ஒளிக்கு உதாரணம் ஒரு விளக்கினுடைய அகல் போன்று என்றெல்லாம் வருவதை குறித்து அது இதுவாகத்தான் இருக்கும் என்ற ஒரு யோசனையில் இருந்தோம். ஆனால் இந்த ஆயத்தை உள்ளே படிக்கிற போது அல்லாஹ் சொல்லுகிறான், ஒரு மூமினுடைய இதயத்தின் ஒளிக்கு சமமானது. ஒரு மூமினுடைய இதயத்தின் ஒளி எப்படி இருக்கும் என்று சொன்னால் அப்படின்ட்டு அல்லாஹு தாலா ஒரு விளக்கை உதாரணமாக ஆக்குகிறான். அப்போ அதிலே சில செய்திகளை நாம் கடந்த வாரத்திலே பார்த்தோம். அதில் அல்லாஹு தாலா ஒரு செய்தியாக சொல்லுகிறான், கௌகபுன் துர்ரியுன், ஒரு நட்சத்திரத்தை போன்று, அஸ்ஸுஜாஜத்து கன்னஹா கௌகபுன் துர்ரியுன், அந்த விளக்கு இருக்கிறதே அது ஒரு நட்சத்திரத்தை போன்று. கௌகபுன் துர்ரி, அது எப்படி வந்து நட்சத்திரத்தினுடைய உபமானத்தோடு அல்லாஹு தாலா ஆக்குகிறான் என்கிற செய்தியை என்ற அந்த செய்தியை சொன்ன பெருமக்கள் அதற்கு எழுதுகிற விளக்கம், துர்ரி அப்படிங்கக்கூடிய வார்த்தைக்கு பல்வேறு வகையான விளக்கங்களை எழுதுகிறார்கள். அதில் கௌகபுன் துர்ரியுன், துர்ரி அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு எழுதுகிறாங்க ஒரு 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 இமாம். இந்த இமாம் அழகாக அதுக்கு விளக்கம் எழுதியிருந்தாங்க, துர்ரி அப்படிங்கிறது ஹுவ முஸ்தக்கும் மின துர் பிமான அத்தஃபா, தடுக்கக்கூடியது என்ற ஒரு அர்த்தம் அதற்கு உண்டு. என்ன தடுக்கக்கூடியது? பி அன்னஹு திலாம பி தௌஇஹி, ஒரு விளக்கு தன்னுடைய ஒளியால் அங்கே இருக்கிற அத்துணை இருட்களையும் தடுத்துவிடும், தூரமாக ஆக்கிவிடும். ஒரு விளக்குக்கு அப்படி ஒரு தன்மை, விளக்குக்கு அப்படி ஒரு தன்மை உண்டு. என்ன தடுக்கக்கூடிய தன்மை? தடுத்தல் அப்படிங்கிற கூடிய அந்த அர்த்தத்தை அது தருகிறது. தஃபஉன், இன்னொரு அர்த்தம் எழுதுகிறார்கள், அவ் யதுஃபஉ பஅது தௌஇஹி தௌஆ, அதனுடைய ஒளி அடுத்த ஒளியை மின்னிக்கொண்டே இருக்க வைக்கிறது. ஒரு ஒளி அடுத்த ஒளியை மின்னிக்கொண்டே இருக்க வைக்கிறது. இந்த ஒளி அடுத்ததுல பட்டு அடுத்ததுல பட்டு அடுத்ததுல பட்டு. அப்போ ஒன்றாவது, ஒரு மூமினுடைய இதயம் இருக்கிறதே அந்த ஒளியை உள்வாங்கி அந்த இருளை தடுத்து கொண்டே இருக்கும். இஸ்லாத்திற்குள்ளே வந்த பின்னால், இஸ்லாத்திற்குள்ளே வந்த பின்னால் ஒரு மனிதனுக்கு சிறுக்கோ பிதாத்தோ குப்ரோ அது போன்ற செய்திகள் அவனுக்கு வெறுப்பை ஏற்படுத்தும். அதன் மீது உண்டான பிரியம் அவனுக்கு ஒரு காலமும் வராது. இதுதான் அந்த தடுப்பது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு இன்னொரு அர்த்தம், தடுப்பது அப்படிங்கிறதுக்கு ரெண்டாவது ஒரு வகை அர்த்தம் சொல்லுகிறார்கள். தடுப்பது அப்படின்னு சொன்னா அந்த ஒளியை அதிகப்படுத்தும், அந்த ஒளி கூடிக்கிட்டே இருக்கும். திருப்பிக்குவீங்களேன், அந்த ஒளி கூடிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு விவாதம் செய்ய 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 ஒளிகள் கூடும். இது ஒரு அர்த்தம், இன்னொரு ஒளியை கூட்டுவது. கடைசியா ஒரு அர்த்தம் போட்டிருந்தாங்க, அது ரொம்ப அது மிக அழகான ஒரு அர்த்தமாக இருந்தது. அதில் போட்டிருந்தாங்க, எது ஒன்னாவது அந்த தரா அப்படிங்கிறதுக்கு, துர்ரி அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் அது இருளை தடுக்கக்கூடியது, ரெண்டாவது ஒளியை தடுக்கக்கூடியது, ஒளியை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும், மூணாவதா ஒரு அர்த்தம் எழுதியிருந்தாங்க அது சைத்தானை தடுக்கக்கூடியது. சைத்தானை எப்படி தடுக்கக்கூடியது அப்படின்னு சொன்னா, அவனுடைய மனதில் எப்போதெல்லாம் இறைவனை குறித்தான அந்த சிந்தனைகள் பசுமையாக இருக்கிறதோ அப்ப அது சைத்தானை தடுத்துக்கிட்டே இருக்கும். ஹதீஸுகளில் வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சைத்தான் இருக்கிறானே ஆதமுடைய, பனி ஆதமனுடைய கழுத்திலே வந்து அமர்ந்து கொள்ளுகிறான். அமர்ந்து கொண்டு அவனுடைய குருத்தும் பொசுக்கு இருப்பதை போன்று உண்டான மூக்கை உள்ளே நீட்டுகிறான். மனிதனுடைய இதயத்தில் இன்ஜெக்ட் பண்ற மாதிரி உள்ளே இறக்குறான், இறக்கி அவனுடைய இதயத்தில் பாவமான சிந்தனையை குறித்து உள்ளே செலுத்துகிறான். இந்த மனிதனுக்கு அப்படிப்பட்ட ஒரு மனோநிலை வருகிற போது, இதா மஸ்ஸஹும் தாயிஃபும் மின ஷைத்தானி தத்கரு ஃபைதாஹும் முப்ஸிரூன். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், எப்போதெல்லாம் பாவகரமான சிந்தனைகள் அல்லது பாவகரமான எண்ணங்கள் அல்லது பேச்சுகள் ஒரு மனிதனிடத்தில் வருகிறதோ உடனே அவன் இறைவனை நினைவுறோடு டக்குன்னு, அப்படி அந்த வந்த செகண்ட்ல போய் சொல்லணும்னு தோணுது, அல்லது தவறான காரியத்தை செய்யணும் போல தோணுது, அல்லது தவறான ஒரு சிந்தனையை தூண்டுகிறது, ஒரு போகிற பொண்ணை திரும்ப பார்க்கணும்னு வருதுன்னா, குர்ஆன் சொல்லுகிறது இதா மஸ்ஸஹும் தாயிஃபும் மினல் ஷைத்தான், ஷைத்தானுடைய அந்த எண்ணம் உங்களை தொட்டால் ததக்கரு, அவர்கள் என்ன செய்வார்கள், உடனே அல்லாஹுவை நினைவு, ஃபைதாஹும் முபஸிரூன், உடனே அவங்க எந்திரிச்சுவாங்க, அவங்களுடைய அந்த தூக்கத்திலிருந்து அவர்கள் விழித்துக் கொள்வார்கள். அது மாதிரி ஹதீஸ்ல வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கும், அவங்கள இறக்கி அந்த செய்திகளை. அதனாலதான் நிறைய நேரங்களில் நம்ம சும்மா இப்படி உட்கார்ந்துருக்கும் போது, மனிதர்களுடைய கலப்பு இல்லாமல் இருக்கிற போது, ஏதாவது ஒரு வகையான நெகட்டிவ் திங்கிங், இது அப்படி நடந்துருமோ, இது இப்படி நடந்துருமோ, இது இப்படி ஆகி போயிருமோ, அல்லது நம்ம மூத்தாயிருவோமோ, நம்ம காசுகள் போயிருமோ, வியாபாரம் சரியா நடக்காதோ, இப்படி பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துகிட்டே இருக்க, வேற ஏதாவது இருக்குமோ, வீடு இப்படி இருக்க, மற்றவங்களாம் இந்த மாதிரி உண்டான சிந்தனைகள் என்ன செஞ்சுட்டு இருக்கோம், வந்துகிட்டே இருக்கும் வந்துகிட்டே இருக்கும். அல்லது நம்ம இவ்வளவுலாம் முயற்சி செய்யறோமே, நமக்கு ஏன் வந்து ஒரு நிம்மதியான ஒரு நிலை கிடைக்க மாட்டேங்குது, மற்றவங்க எல்லாம் இப்படி இருக்காங்க நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கேன். இந்த சிந்தனை என்ன செய்யுதுன்னா, ஒரு மனுஷன் ஹாப்பியா இருக்க நேரத்தில் அந்த இன்ஷிராக் சொல்லுவாங்கல்ல, ஏதாவது ஒன்று கிடைச்சி ரொம்ப ஓவர் அந்த எக்ஸைட்மெண்ட், ஹாப்பியா இருக்கு, அது சில நிமிடங்கள்ல கடந்துருது, கொஞ்ச நேரம் அந்த ஒரு சந்தோஷம் இருக்கும், காலையில சாயங்காலம் வரையும் ஒரு பிரியாணி ஆக்கி சாப்பிட்டு அல்லது ஏதாவது பண்ணோம்னா சாயங்காலம் நார்மல் ஆயிடுவார். ஆனா அவனுடைய கவலைகள் இருக்கிறதே அப்படி விடாது, அந்த அந்த வித்தியாசம் புரியுதா, அந்த ஹாப்பினஸ் இருக்கே அது கண்டினியூ ஆகாது, ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கும் அதோட அந்த சந்தோஷம், அந்த மனுஷன் விட்டு கொஞ்சம் கொஞ்சமா போயிடும், சாயங்காலம் ஆனோட நார்மல் லைஃபுக்கு வந்துருவாரு, அல்லது சாயங்காலம் சந்தோஷமா இருந்தா மறுநாள் காலையில இருந்திருக்கும் போது அடுத்த நாள் அஜெண்டா ரெடியா இருக்கும் பீரியட். ஆனா ஒரு மனிதனுடைய கவலை அவன் எந்த நேரத்தில் அடைஞ்சிச்சோ அதிலிருந்து இருந்துகிட்டே இருக்கும், அந்த சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும், எப்பெல்லாம் தனியாக இருக்கானோ டக்குன்னு வந்துடும். அதனால தான் அவனுடைய கவலை அவனை தூங்க விடாது, எத்தனையோ பேருடைய தூக்கம் கெடுவதற்கு காரணம் உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ்னஸ் அழுத்தம், அது என்ன செய்யுது அவனை தூங்க விடுறதே இல்லை, அப்படியே படுத்தாலும் பரண்டு பரண்டுகிட்டே கிடப்பார், சந்தோஷமாக இருந்தனால நல்லா தூங்கிருப்பார். ஏதாவது அவார்டு கிடைச்சிருக்கு, எதையாவது வாழ்க்கையில் பெரிய ஒரு அக்ரிமெண்ட் கிடைச்சிச்சு, இன்னொரு கம்பெனி கூட ஒரு டீலிங் கிடைச்சிருச்சு, இல்லை நிறைய நம்முடைய தொழிலில் பறக்கத்தாய் கோடிக்கணக்கான ரூபா வந்துருச்சு, நல்லா தூ அல்லான்னு படுத்து நல்லா தூங்கும். ஆனால் இது தூங்க விடாது, எங்கே இருந்தாலும் அந்த கொஞ்ச நேரம் ஆனவொடனே டக்குன்னு அந்த சிந்தனை அப்படி இப்படி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு மிகப்பெரிய சஹாபி, ஜலீலுல் கத்ர் சஹாபி, அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு பள்ளியில் ஒரு நாள் உட்கார்ந்துருக்காங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க, ரொம்ப கவலையோடு இருக்காங்க, அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் பயங்கரமான அப்படியே உட்கார்ந்துருக்காங்க, நபி வந்ததே தெரியலை. உடனே பக்கத்தில் போய் எபுன மஸ்ஊத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க எபுன மஸ்ஊத், இப்னு மசூத் அவர்களே என்ன ஆள் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா கவலையா இருக்க மாதிரி தெரியுது, என்ன செய்தி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க, என்ன எதுன்னு கேட்கல. உடனே பெருமானார்கள் சொல்கிறார்கள், அந்த முகத்தை பார்த்துட்டு அந்த அடையாளத்தை பார்த்துட்டு, லா துக்ஸிர் ஹம்மக், லா துக்ஸிர் ஹம்மக், இப்னு மசூதே ரொம்ப கவலைப்படாதீங்க, நீங்க எதையோ ஒன்னு நினைச்சு உள்ள உருகிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு, அது என்னன்னு கூட சொல்ல வேண்டியதில்லை. லா துக்ஸிர் ஹம்மக், கவலையை அதிகப்படுத்த வேண்டாம். மா குத்திர யகுன், பெருமானார் சொல்லுகிறார்கள் இப்னு மசூத், மா குத்திர யகுன், எதை அல்லாஹ் எழுதினானோ அது மட்டும்தான் நடக்கும். நீங்க எந்த ஒரு சிரமம் உங்களுக்கு நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதை கொண்டு சாட்டிஸ்ஃபை ஆக்கிக்கீங்க, அதை கொண்டு நீங்கள் சந்தோஷமாக இருந்து கொள்ளுங்கள். ஏன் அப்படின்னு சொன்னா அது எழுதப்பட்ட விதி, அது மாறி நடக்கவே நடக்காது. அது மாறவே மாறாது. உனக்கு நடந்த நல்லதும் அல்லது உனக்கு நடந்த ஒரு தீயதும் இது எழுதப்பட்டது, இறைவனுடைய ஏட்டிலே எழுதப்பட்டது. மா குஜ்ஜர யகுன், அதனாலதான் பெருமானார் சொல்லுவார்கள் எவ்வளவு அல் ஹதரு, ஒரு மனிதனுடைய விழிப்புணர்வு இருக்கிறதே அது கதிரை மாத்தாது. தக்கதீர்ல எது எழுதியிருக்கானோ, இல்லைங்க நான் பார்த்துதான் நடந்து போனேங்கிறார், நான் கரெக்டா தான் போனேங்கிறார், எல்லாத்தையும் சொல்றார், ஆனா இப்படி ஆயிப்போச்ச அப்படின்னா அவருக்கு எழுதப்பட்ட விதியை மாற்றுவதற்கு யாருக்கும் அவருடைய ஹதர் முன்னால் இருக்காது. அப்ப மா குத்திர யகுன், எது நடக்கணும்னு அல்லாஹ் விதித்திருக்கிறானோ அது கண்டிப்பா நடக்கும். அத ஒரு மூமின் பொருந்தி கொள்ள வேண்டும். மா துருசக் யதி, அடுத்து சொன்னாங்க ரெண்டு சொன்னாங்க, எதை நடக்கணும் நல்லா எழுதியிருக்கானோ தக்தீர்ல அது நடக்கும். எது உனக்கு ரிஸ்க்காக வர வேண்டும் என்று விதிக்கப்பட்டிருக்கிறதோ அது கண்டிப்பாக நடந்தே தீரும். மா துருசக் யதி, இந்த இடத்துல ரிஸ்க் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் வெறும் பணம் காசு சோறு மட்டுமல்ல, எல்லாமே ஒரு வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய பொருளாதாரம், வாழ்க்கையிலே தேவைப்படுகிற குழந்தைகள், வாழ்க்கையிலே தேவைப்படுகிற மனைவி, வாழ்க்கையிலே தேவைப்படுகிற படிப்பு, வாழ்க்கையிலே தேவைப்படுகிற பதவி உயர்வு, வாழ்க்கையிலே தேவைப்படுகிற சம்பளம், இது எல்லாமே ரிஸ்க் அப்படிங்கிறதுக்குள்ள வந்துடும். அப்ப பெருமானார் சொன்னார்கள் நீ ஒரு நேரத்தில் கவலைப்பட்டுக்கிட்டே இருப்ப, நான் இவ்வளவு சிரமப்படுறேங்க, என்னுடைய உழைப்பு இவ்வளவு தரப்படுகிறது, நான் ஒரு ஆபீஸ்ல வேலை பார்க்கறேன் இவ்வளவு சிரமப்படுறேன், ஆனா அதற்கு ஏற்ற ஊதியம் அவர்கள் தருவதே இல்லை, எனக்கு இன்கிரிமெண்டே கொடுக்கறது இல்லை, யார் யாருக்கோ கொடுக்குறாங்க, எனக்கு அது வர்றது இல்லையே. அப்போ இதில் சொல்லும்போது சொல்லுவாங்க, யார் வேலை பார்க்குறானோ அவனுக்கு வேலையை கொடு, யார் சும்மா இருக்கிறானோ அவனுக்கு ஊதியத்தை கொடுமா, அப்படி ஒரு இந்த கார்பரேட்டில் அப்படி ஒரு ட்ரெண்ட் உண்டு, யார் வேலை செய்கிறானோ அவனுக்கு வேலையை கொடுக்கணும், யார் வேலையே செய்யலையே அவனுக்கு என்ன செய்யணும், இன்க்ரிமெண்ட்டை கொடுக்கணும்னு சொல்கிறான். அப்போ அதே மாதிரி தான் என்ன செய்யுது அந்த நடைமுறைகள். அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னால், அதை வைத்தல்ல, நீ எது கொடுக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் உனக்கு நாடி விட்டானோ, எத்திக்க, நீ மலையில இருந்தாலும் வரும், நீ வீட்டில் இருந்தாலும் வரும், நீ ரோட்ல இருந்தாலும் வரும். அன்னைக்கு ஒரு சகோதரர் சொன்னார், ஒரு நண்பர், நாளைக்கு முன்னாடி 18 வருஷமா குழந்தை இல்லை, 18 வருஷமாச்சு திருமணம் முடிஞ்சு, 18 வருஷமா 19 வருஷம் ஆயிடுச்சு குழந்தையே இல்லை. அவங்களாம் போகாத இடம் கிடையாது, எல்லா இடமும் போய் அங்கே பார்த்து இங்கே பார்த்து இங்கே பார்த்து எல்லா இடமும் பார்த்தாச்சு, ஒன்றும் இல்லை. கடைசியில் 2-3 தடவை உம்ராவும் போயாச்சு, அவங்க அடுத்து அதை மறந்துட்டாங்க, இனி அல்லாஹ் நமக்கு எப்போ தரானோ தரட்டும். உம்ராவுக்கு போகிறாங்க, போய் அங்கே மலையெல்லாம் ஜபல் அந்த ஹபீதில் இதில் ஏறி எல்லாத்தையும் சுற்றி கிட்டி ஊரை சுற்றிட்டு உம்ராவை முடிச்சுட்டு அப்புறம் வந்து, அதுக்கப்புறம் ஒரு ட்ரிப்பு வேறு எங்கேயோ ஒரு இடத்துக்கு ஒரு மலைப்பாங்கான பகுதிக்கு போய் வந்துட்டு, அப்புறம் திடீர்னு வந்து பார்த்தா அந்த அம்மாவுக்கு வயிறு வலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது, போய் டெஸ்ட் எடுத்து பார்த்தா அந்த அம்மா குழந்தை உண்டாயிடும். இங்கே குழந்தை உண்டானா பஸ்ஸில் போனால் குழந்தை கலைஞ்சிருங்கிறான், மலை ஏறினா திடீர்னு கலைஞ்சிடலாங்கிறான், இதாயிருங்கண்ணா, அது ஊர் பூரா சுற்றி மக்களை போய் அங்கே தவா செஞ்சு ஊரெல்லாம் சுற்றி கித்தி வந்து இங்கே வந்து அப்புறம் அங்கிட்டு ஊட்டி அங்கிட்டுலாம் சுற்றி வந்து அப்புறம் பார்த்தா டெஸ்ட் பண்ணி பார்த்தா குழந்தை, அழகான ஆண் குழந்தை பிறந்தது. அப்போ இதில் வந்து என்ன சொல்ல முடியாது, நம்முடைய இந்த அறிவுகள் இதில் செட்டே ஆகாது, இதுக்கு நம்ம இதை எப்படி இதை வந்து நிர்ணயிக்க முடியும் அப்படின்னு தெரியாது. அதனால என்ன ஸ்கேனிங்கில் சில நேரங்களில் தப்பாகுது, அது டாக்டர்கள் குறை சொல்ல முடியாது, ஸ்கேன் பண்ணுறாங்க அது இப்படி இருக்குமோ இப்படி. லாஸ்ட்டு ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி ஒரு நண்பருக்கு குழந்தை பிறந்து ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு சொன்னாங்க, இது மூல வளர்ச்சி இல்லை உங்களுடைய குழந்தை, அது 8வது மாதம் சொல்கிறாங்க, இதை என்னமோ ஒரு ஸ்கேன் பண்ணிவிட்டு கொஞ்சம் மூல வளர்ச்சி கம்மியாக இருக்கும், அழகான ஆண் குழந்தை பெற்றுதான் நல்லா இருக்கும் அந்த பையன். இப்போ சொல்ல முடியாது, அதாவது ஏற்ற இறக்கங்கள் ஒரு அசியும், அது தப்பு அப்படின்னு சொல்ல முடியாது, 1000 கேஸில் ஒரு கேஸ் இப்படி அவங்க சொல்றது. ரெண்டாவது அல்லாஹ் நமக்கு எதை தரு, சாலிஹான் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த மக்களுக்கு சாலிஹான குழந்தைகளை தருவானார்கள். யாரெல்லாம் அந்த தேட்டத்தில் இருக்காங்களோ, நிறைய மக்கள் குழந்தை இல்லைன்னா அந்த சிரமத்தில் இருப்பாங்க, அல்லாஹ் தாலா அது போன்ற தேட்டத்தில் உள்ளவர்களுக்கு சாலிஹான குழந்தைகளை அல்லாஹ் தாலா தருவானார்கள். இப்போ இந்த இடத்துல சொன்னாங்க எது ஃபவுஸ் செய்தானே, அப்போ அது உள்ளே விட்டு பார்க்குறான், ஹதீஸ்ல நாயம் சல்லா அலி செல்லம் சொல்றாங்க, அவன் உடனே அந்த அடியான் இப்படிப்பட்ட எண்ணங்கள் வருகிறது, ஒரு நெகட்டிவான சிந்தனை வருது, ஒரு தவறான எண்ணம் வருது, ஒரு காம எண்ணம் வருது, ஒரு இச்சையான எண்ணம் வருது, ஒரு திருடனும்னு எண்ணம் வருது, திடீர்னு வருது ஒருத்தருக்கு. ஏன் வருது அப்படின்லாம் சொல்ல முடியாது, எல்லாரும் நல்ல மனிதர்கள் தான், திடீர்னு ஒருத்தருக்கு இதை எடுத்துருவோமே அப்படின்னு தோணுது. சில இடங்கள்ல பார்த்துருக்கேன், ஒரு 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 நண்பர் இருந்தார், அவருக்கு என்னன்னு தெரியாது, ஹோட்டலுக்கு போனால் துண்டு எடுத்துட்டு வந்துருவார், அங்கே உள்ள துண்டு அந்த டவல் இருக்கும்ல, அந்த நல்ல டவல், ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்களில் போனால் அந்த வச்சிருக்க டவலை எடுத்துகிட்டு வந்துடுவார், பேக்கில் மடித்து வச்சு எடுத்துகிட்டு வந்துடுவார். ஆனால் அது எடுக்கிறது எப்படி, அது கூடாது, அது எப்படியும் அந்த ஹோட்டலுக்குரிய தங்கிறதுக்கு இடம் தந்திருக்கான், குளிக்கிறதுக்கு துண்டு தந்திருக்கான், இல்லை அதை மாதிரி துண்டு வேற எங்கேயும் கிடைக்கல அப்படின்பார். நான் சொன்னேன் கூடாது, அது தப்பு, அது எப்படி நம்ம வந்து, ஆனால் எல்லா அது மாதிரி ஆயிரம் துண்டு வாங்குறதுக்கு காசு இருக்கு, நல்ல விளங்கணும், அது மாதிரி ஆயிரம் டவல் அவரால் வாங்க முடியும், அவ்வளோ காசு இருக்கு அவர்கிட்ட, இருந்தாலும் அதில் என்னமோ ஒரு சின்ன ஆசை. சில பேர் அந்த கடையிலேருந்து எடுத்துட்டு அந்த ஸ்கேனிங் இல்லை, அது இல்லை பார்த்தியா, நான் வந்து இதை தூக்கிட்டு வந்துட்டேன் பார் அப்படின்னு பெருமையாக நினைக்கிறாங்க, அது தப்பு. அது அவங்களுக்கு விளங்கியோ விளங்காமலோ அப்படி ஒன்றை செய்கிறது. இப்போ இது போன்ற சிந்தனைகள் மனதிலே வருகிற போது உடனே பெருமானார் சொன்னாங்க, நீங்கள் அல்லாஹுவை நினையுங்கள், அல்லாஹ்னு சொல்லுங்கள். எவன் ஒருவன் அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்லிக்கிட்டு இருக்கானோ தானா அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த எண்ணம் உள்ளே போயிடும், அந்த கல்பு அதுக்கப்புறம் சொல்லிக்கிட்டே இருக்கும், தானா அந்த கல்பு இருக்க அது தானா அல்லா அல்லா சொல்லிக்கிட்டே இருக்கும். ஒரு மனிதனுடைய இதயம் அப்படி சொல்ல ஆரம்பிச்சிடும், அவனுடைய ஒவ்வொரு பகுதியும் சொல்லும், அவனுடைய உடல் முழுக்க சொல்லும். அப்ப அல்லாஹ் அப்படின்னு சொல்லும் போது உடனே ஹதீஸ்ல பெருமானார் சொல்லுகிறார்கள், அந்த சைத்தானுக்கு தும்மல் வருகிறது. அந்த அந்த செய்தி வந்த உடனே இவன் விட்ட அந்த இது இருக்கு இல்லையா, அவனுடைய அந்த அம்பு, இவன் விட்ட அந்த குருத்தும், அவனுடைய மூக்கு இருக்கு இல்லையா, அதுல அங்கிருந்து ரிவர்ஸ் ஏறின உடனே தும்முறாங்க, சைத்தான் தும்முறான், உடனே உருவிக்கிறான் ஆலயத்தில் இருந்து, ஆக இங்க இன்னும் வேலை நடக்காது கொழுக்கு அப்படின்னு சொன்னாங்க நாயம். அப்ப இதை தடுக்கக்கூடிய இதுக்கு அந்த இமாம் அழக உதாரணம் எழுதியிருக்காரு, வானத்திலே இப்படி சைத்தான்கள் சேட்டை செய்கிற போது சில நேரத்தில் இந்த கல் எரிதல்கள் வருது இல்லையா, நம்ம பாக்குறோம்ல சில அந்த இது கல் ஒளி மாறி வந்து விழுவும் நைட்ல நட்சத்திரங்கள், அப்ப அவர்களின் மீது எரியப்படுகிறது, அந்த சைத்தான்களை தடுப்பதற்காக வேண்டி அந்த நட்சத்திரங்கள் எரியப்படுகிறது. அதே போன்றுதான் ஒரு மூமினுடைய இதயமும் அதிலே இருக்கக்கூடிய அந்த செய்தி இருக்கிறதே அந்த சைத்தானை விரட்டி அடித்து விடும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாங்க. ரெண்டாவது, ஏன் வந்து கௌகபி துர்ரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள அந்த நட்சத்திரத்தை பத்தி சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, இந்த இமாம் எழுதியிருக்காங்க, ஐந்து விதமான நட்சத்திரங்கள் உலகத்தில் பெரிய நட்சத்திரங்களாக கணிக்கப்படுகிறது. வஹிய அஸ்ஸஹலு வல் மஸீஹு வல் முஷ்டரி வஸ்ஸஹரது வல் அத்தாரித். இந்த அஞ்சு விதமான அந்த நட்சத்திரங்கள்ல ஒரு நட்சத்திரம் தான் இந்த துர்ரி அப்படிங்கக்கூடிய மிக உயரமாகவும் மிக கீழாகவும் இல்லாமல் மிக அதிகமாக ஒளிர் விட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். அதுக்காக வேண்டிதான் அந்த பேர் அல்லாஹு தஆலா இங்க சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. போன வாரமே சொல்ற போது ஒரு செய்தியை சொன்னேன், இந்த ஆயத்துக்கு விளக்கம் எழுதி இருக்கிற இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சில செய்தியை இதில் எழுதுறாங்க. மனிதனுடைய ஐந்து விதமான பொருளை கொண்டு இங்க அல்லாஹ் உதாரணம் சொல்லுகிறார், விளக்கு, மாடம், அதுக்கப்புறம் அதிலே உள்ள அந்த கண்ணாடி, அதுக்கப்புறம் அதில் உள்ள விளக்கு, அதுக்கப்புறம் அதில் உள்ள அந்த எண்ணெய், அப்புறம் அது அந்த எண்ணெய் ஒளி வைக்கக்கூடிய நிலை. இப்போ இந்த அஞ்சு விதமான உதாரணங்களை கொண்டு அல்லாஹு தஆலா இந்த செய்தியை விளக்குறான். இந்த அஞ்சும் மானவி மானவி அப்படின்னு சொன்னா புறங்களால் புறத்தால் உணர முடியாத ஒரு செய்தி தான் இந்த அஞ்சு. ஒரு மனிதனுக்கு தரப்படுகிற ஐந்து விஷயங்கள், அந்த ஐந்து விஷயங்கள் அவனுடைய பார்வைகளால் புரிய முடியாத ஐந்து விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இமாம் இந்த இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய இந்த செய்தி மிக ஃபேமஸானது. பல கிதாபுகளில் தப்சீர்களில் கூட இந்த செய்திகளை எழுதுறாங்க. அவங்க முதலாவது ஒரு செய்தியாக இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி இந்த ஐந்து விஷயத்தை பற்றி சொல்லுகிறார்கள். அதில் முதலாவது மனிதனுடைய அல் மஹ்சூசாத், இந்த ஐந்து விஷயங்கள் இருக்கிறது, இந்த ஒரு மாடக்குழிக்கு ஒப்பானது அப்படிங்கிறதுக்கு என்ன உதாரணம் அப்படின்னு சொன்னால், இன்னல் ஹசாசா, அது வந்து ஒரு மஹ்சூசா. மஹ்சூசா அப்படின்னு சொன்னால் என்ன, பில் ஹவாசில் ஹம்சதி, ஒரு மனிதனுக்கு இருக்கிற ஐந்து விதமான உணர்வு நிலைகள், கேட்டல், பார்த்தல், நம்ம சொல்லுவோம்ல ஐம்புலன்கள், பார்த்தல், கண்ணால் பார்த்து விளங்கிக் கொள்வது, காதால் கேட்டல், தொடுதல், நுகருதல், இந்த ஐந்து நிலையை குறித்து தான் அல்லாஹு தஆலா அது ஒரு மிஷ்காத், அது ஒரு மாடக்குழிய போன்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். லி அன்னலஹ மஹல்லுன் கல்கவி வவஜுஹுஹா இலத்தாஹிர் லா எதிரிக்கும் அவரா. இப்ப இதற்கு அழகா ஒரு விளக்கம் எழுதியிருக்காரு, இந்த உணர்வுகளுக்கென்று சர்டன் லிமிட் உண்டு நம்மள்கிட்ட. இந்த உணர்வுகளுக்கு சர்டன் லிமிட் உண்டு. என்ன லிமிட் அப்படின்னு கேட்டா, கல்கவி வஜ்ஹுஹா இலப்பாஹிர், வெளிரங்கமாக சில செய்திகள் தெரியும், லா யுதிரிக்கு மாவராஹா, உள்ள உள்ளதை விளங்காது, உள்ள உள்ளதை என்ன செய்யாது, புரியாது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஒரு நண்பரை பார்க்க போயிருந்தேன், அந்த இடத்துல ஏதோ ஒரு தவறு நடந்துருச்சு, உடனே அவரை கூப்பிட்டு விடுறார், அந்த வேலையால கூப்பிட்டு விடுறார். ஏன்ட்ட அது வரையும் பேசிக்கிட்டே இருந்தாரு, நல்ல சுகம் விசாரிச்சு நல்ல விசாரிச்சு பேசிக்கிட்டே இருக்காரு. அந்த நண்பர் வந்தாச்சு, அந்த வேலையால் வந்தாச்சு, வந்த உடனே டக்குன்னு முகத்தை மாத்திட்டாரு. மாத்திட்டு கேட்கிறாரு, ஏன் அப்படி செஞ்சீங்க, நாங்க சொன்னது மாதிரி நீங்க செய்யலையே, உங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் விளங்காதா அப்படின்னு டக்குன்னு அந்த முகம் கொஞ்ச நேரத்தில் அப்படியே மாறிச்சு. மாறி கடுமையான கடும் கோபி ஒரு பேசுனா எப்படி பேசுவோமோ அதே மாதிரி பேசுறாரு. ஏங்க உங்களுக்கு அறிவு இல்லையா, இப்படிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு நீங்க போங்க அப்படின்ட்டாரு. அவர் போன அடுத்த நிமிஷம் என்கிட்ட திரும்பி, பாருங்க என்ன செய்யறது நம்மெல்லாம் இப்படித்தான் இருக்கு அப்படிங்கிறாரு. அவர் அப்படியே உடனே என்கிட்ட திரும்பி சிரிச்சுக்கிட்டு, பாரு என்ன செய்யறது, எவ்வளவு சொன்னாலும் உங்களுக்கு வழங்க மாட்டேங்குது. முதல் நிமிடம் கடுமையான கோபம், அடுத்த நிமிடம் சிரிப்பு. இந்த இந்த உணர்வுகள் இருக்குல்ல, இது வெளியே வருகிற போது உள்ள என்ன இருக்குன்னு தெரியாது. நிறைய நேரங்களில் நாமே குழந்தைகள்ட்ட அப்படி கோவப்படுவோம், வெளியில தெரியும் கோவம் பார்க்கறது மாதிரி பார்ப்போம், ஆனால் உள்ள அன்பு தான் இருக்கும், பிரியம் தான் இருக்கும். உள்ள அப்படி கோபமா இருக்கணும் நடக்கணும் அப்படின்னு தோணாது. அது ஏன் இப்படிலாம் செய்யறேன் அடிச்சிருவேன் அப்படி இப்படின்னு சொல்லும். ஆனால் உள்ள அதே வெறியோடு அப்படி சொல்றது இல்லை. நிறைய நேரங்களில் உள்ள கடுமையான கோபமா இருக்கும், மேலே உள்ள ஆபீசரா இருப்பான், வேற வழியே இல்லை, அவன் சொல்றதுக்கெல்லாம் இப்படி நின்று சரிங்க சிரிச்சுக்கிட்டே மண்டையாட்டிட்டு வந்துடுவோம். ஆனால் உள்ளுக்குள்ள நம்மளை கேட்டோம் அப்படின்னு சொன்னா, ஒன்னெல்லாம் வச்சிருக்கான் பாரு, லூசு பயல்கள்ட்டெல்லாம் வேலை பார்க்க முடியாதா சொல்லுவோம். ஏன்னா வேலை விவரமானவன்ட்ட வேலை வந்துடலாம், அந்த லூசுகள் இருக்காங்கல்ல அவன்ட்ட வேலை பார்க்க முடியாது, அறிவாளிகள்ட்ட இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதே மாதிரி உள்ளுக்குள்ள எவ்வளவு சிரமம் இருந்தாலும் வெளியே என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா, சிரிச்சுக்கிட்டே வந்துடுறோம். இப்போ இந்த 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 தன்மை இருக்கிறதல்லவா, இதற்கு வெளிப்பகுதி என்று ஒன்று உண்டு, உள்ளே ஒன்று உண்டு. வெளிரங்கத்தை எல்லாரும் பார்க்க முடியும், கோவப்பட்டார்னா கோபமா இருக்கும், சிரிச்சார்னா சிரிப்பா இருக்கும். உள்ரங்கத்தை யாரும் பார்க்க முடியாது, இது வளர்ந்த பின்னாடி. ஆனா ஒரு குழந்தை இருக்க அல்லாஹு தஆலா இயற்கையாக அந்த வளர்க்கும் போது கொடுக்கறான்ல, அது சந்தோஷமா இருந்துச்சுன்னா ஊட்ட பூரா சந்தோஷமாயிரும். ஒரு குழந்தை தான் சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஊடே தூள் பறந்துகிட்டு இருக்கும், அது வாட்டுக்கு அங்க ஓடும், இங்க ஓடும், சத்தம் போடுவாங்க, இங்க போடும், அங்க ஓடும், எல்லாரையும் சிரிக்க வைக்கும், எல்லார்ட்டையும் பேசும். இது வீட்டில் மட்டுமா செய்யும்னா இல்லை, அது எங்கெல்லாம் அதுக்கு ஸ்பேஸ் கிடைக்குதோ இதை பூரா வெளிப்படுத்திட்டு. ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துருக்கோம், இங்கேருந்து அங்கே ஓடும், அங்கேருந்து இங்கே ஓடியாரும், எல்லார்ட்டையும் அங்கே போய் அவரை தோடுவோம், இவரை இழுக்கும், அவங்களும் இந்த பிள்ளையை பார்த்து சிரிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஒரு பஸ் ஸ்டேஷனில் உட்காந்துருக்கானா செய்யும், பஸ் ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன் பரவாயில்ல, ஹாஸ்பிட்டலில் செய்துங்க பார்த்துருக்கோம், எத்தனையோ ஹாஸ்பிட்டலில் அந்த நரசம்மா வந்து இந்த பிள்ளையை பிடிச்சி இழுத்துட்டு போவா, டாக்டர் திட்டுவாரு, ஆனால் இது இங்கேருந்து அங்கே சத்தம் போட்டுக்கிட்டே ஓடும், அங்கேருந்து இங்கே ஓடியாரும். அங்கே 1000 பேர் உட்கார்ந்தாலும் எத்தனை பேர் உட்கார்ந்தாலும் அதுக்கு கவலை கிடையாது, நான் மகிழ்ச்சியாக இருங்க, என்னோட சேர்ந்து நீங்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும். அதே நேரத்தில் அதுக்கு கோபம் வந்துருச்சு, அதுக்கு ஏதாவது கேட்டதை கொடுக்கல, சிரமப்படுத்திட்டாங்க, ஒரு சத்தம் தான், முழு ஹாஸ்பிட்டலும் டாக்டர் முதற்கொண்டு வெளியே வந்து பார்க்கணும் என்ன நடக்குது இங்கேன்னு. ஏன் அப்படின்னா தன்னுடைய உணர்ச்சியை முழுசாக வெளிப்படுத்திடும், அச்சுக்கெல்லாம் தெரியாது. வயசாக வயசாக இப்படி மறைக்கிறதுக்கு நாம் தெரிஞ்சுக்கிறோம், எப்படி இதை எப்படி இங்கே நம்ம எந்த இடத்துல எப்படி வெளிப்படுத்துறது, எந்த மனோநிலையை வெளிப்படுத்தாமல். அப்போ இந்த மஹ்சூசாத் முதல்ல சொல்கிறாரு, இந்த விளக்கு இந்த மாடக்குழி இருக்கிறதே அது வந்து சென்சபிள், சென்சபிள் ஸ்பிரிட், அது மஹ்சூசாத், நம்முடைய உணர்வுகளால் உணர்ந்து கொள்ளக்கூடியதை போன்று. ரெண்டாவது அல் கியால, ரெண்டாவது அடுத்த நிலையாக அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லவா, அதற்கு பேரு வல் கியாலது. கியால அப்படின்னு சொன்னா அறிவால் விளங்கி, இமேஜினேஷன் அப்படின்னு சொல்றோம்ல, அதுக்கு அடுத்து நம்ம எதையும் வந்து ஒரு பொருளாக சித்தரித்து உள்ளே வைத்துக் கொள்வது, என்ன நடக்குதோ அதை பார்த்த உடனே அப்படியே அது போய் உள்ள பதிஞ்சுக்கிட்டே இருக்கும். இதுக்கு பேரு வந்து இதை ஹியாலா அப்படின்னு சொல்றாங்க. அல்லதி தஹ்பது சுவராக தில்கல் மஹ்சூசா, அந்த உணர்வுகள் வருகிற நேரத்தில் என்னென்ன சூழ்நிலைகள் எல்லாம் நடக்குதோ அதெல்லாம் மனசு வாங்கி வச்சுக்கும். அது மனசினுடைய ஒரு மிகப்பெரிய தளத்தில், அது ஒரு தளம். முதல்ல ஒரு சினிமா பாட்டு கேட்டதை அந்த நேரத்தில் நடந்த அந்த நிகழ்ச்சியை 8-10 வருஷம் கழிச்சு கேட்டாலும் கூட உடனே அப்படியே வந்துடும், அந்த பிக்சரைசேஷன் உடனே மனசில் வந்துடும். 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் ஏதோ ஒரு சந்தோஷமான நேரத்தில் அந்த சின்ன அதே மாதிரி உண்டான அந்த மனோநிலைக்கு அந்த மனுஷன் ஆயிடுவான். இமேஜினேஷன் அந்த இடத்தை அப்படி கொண்டு வந்து அது கொடுக்கும், கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது இதுக்கு ரெண்டாவது வகையாக சொல்லுகிறார் அல் ஹியால. அடுத்த நிலை இமாம் அவங்க எழுதுறாங்க. மூணாவது வகை எழுதுறாங்க அல் அக்லிய. இந்த மூணாவது இருக்கு இரேஷனல், அறிவு சார்ந்த அந்த சிந்தனை. இந்த அல்ல அஞ்சு வகையான உதாரணம் சொல்றான் இல்லையா, ஒன்னு ஒன்னா சொல்றாரு. முதலாவது சென்சபிள், ரெண்டாவது இமேஜினேஷன் ஸ்பிரிட், மூணாவது சொல்றார் ரேஷனல் ஸ்பிரிட். அந்த அறிவு எந்த நேரத்தில் தேவைப்படுகிறதோ அந்த செய்திகளை இந்த இமேஜினேஷன் கொண்டு வந்து கொடுக்கும். அந்த உணர்வுகளோட சேர்த்து அந்த அறிவுக்கு என்றைக்கு தேவைப்படுகிறதோ அந்த நேரத்தில் அந்த இமேஜினேஷன். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஏதாவது ஒரு கவலையான நிலை, ஒரு உடம்பு சரியில்லை, ஒன்று செய்யுது அப்படின்னு சொன்னா உடனே சொல்லும், இதே மாதிரி ஏற்கனவே உனக்கு இப்படி செஞ்சிச்ச, அது இதா இருக்குமா, அது அதா இருக்குமா, அந்த வீட்டுக்காரருக்கு இப்படித்தனை தலைவலி வந்துச்சு, அதுல அப்படின்னு சொன்னானே, இது இப்படின்னு சொன்னானே, நம்மளே பார்த்துருப்போம். ஒன்று நடக்குதுன்னா சர 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 சரன் டேட்டாவை போட்டுக்கிட்டே இருக்கும். அந்த அந்த எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நம்ம உணர்ந்து பார்த்து தெரிந்து கொண்டோமோ அந்த டேட்டா பூரா வரும். அது இல்லாததை யாராவது சொன்னதையும் சேர்த்து கொண்டு வந்து கொடுக்கும். அப்ப அறிவுக்கு தேவைப்படுகிற நேரத்தில் அடுத்ததை கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய அது அந்த இமேஜினேஷனல் ஸ்கிரிப்ட். இது ரேஷனல், அறிவு சார்ந்தது. இதுக்கு பேரு இந்த அறிவு சார்ந்த செய்திகள் இருக்கிறதே அதனுடைய அந்த எரிவது இருக்கிறதே அது இந்த அறிவுக்கு ஒப்பானது. அவனுடைய இமேஜினேஷன் இருக்கிறதே அது அந்த கண்ணாடியை போன்று. ஃபி குபூலி சதுரில் முதிரிகாத்தி மினல் ஜவாபி மினல் ஜவானிப் வதப்திஹாலில் அன்வாரில் அக்லியா. அந்த கண்ணாடி என்ன செய்து உள்ளிருந்தும் வெளியே எடுக்கும், வெளியிருந்தும் உள்ள கொடுக்கும். அது அதனுடைய அது அந்த சுத்தமாக இருப்பதின் காரணமாக. அதனால இந்த இமேஜினேஷன் என்ன செய்யுதுன்னா உள்ள எடுத்துக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நிலையை போன்று அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உதாரணம் சொல்லுகிறார். வல் அக்லிய, அறிவு இருக்கிறதே கல் மிஸ்பாஹி, விளக்கை போன்று. லி இதாஹா லில் இதராகாத்தில் குல்லியா வல் மஹா வல் மஆரிப் லில் இலாஹியா. அதுக்கு அடுத்த இந்த அறிவு இருக்கிறதே அது என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா ஒரு விளக்கை போன்று தன்னுடைய ஒளியை வெளியே கொடுத்து கொண்டே இருக்கிறது. எல்லா வகையான அந்த அறிவுகளையும் அது சார்ந்த அந்த பொருட்களையும் அது ஒன்று அந்த செய்திகளுக்கு தோதுவாக கொடுப்பது, ரெண்டாவது மஆரிஃபுல் இலாஹியா அல்லாஹுவினுடைய அந்த அறிவுகள் கிடைக்க கிடைக்க அந்த அறிவு விசாலமாகவும் ஆகிறது. ரெண்டையும் எழுதுறாரு. ஒன்றாவது வெளியிருந்து கிடைக்கக்கூடிய அந்த செய்திகளை உள்வாங்கி கொள்ளுகிறது, ரெண்டாவது மஆரிஃபுல் இலாஹிய அல்லாஹுவினுடைய செய்தி இறை சார்ந்த செய்தியை ஒரு மனுஷன் கேட்க கேட்க என்ன ஆகுது அப்படின்னா அது சார்ந்த பயமும் அந்த தளம் விரிவடைந்து கொண்டே இருக்கிறது. எவ்வளவு தூரம் வந்து மார்க்க சம்பந்தமான அறிவுகளை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோமோ அது அந்த அளவுக்கு இறை சார்ந்த பயமும் அந்த காதலும் வருகிறது. அதனாலதான் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லும் போது சொல்லுவான், இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா, இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா, அல்லாஹுவை பயப்படக்கூடிய அறிவாளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லாஹுவை யார் பயப்படுவாங்க அப்படின்னு கேட்டா உலமாக்கள் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல யாரு, அறிவாளிகள். அறிவாளிகளுக்கு அல்லாஹு தாலாவை பயப்படக்கூடிய அந்த சூழல் வரும். எப்படி உதாரணம் அப்படின்னு சொன்னா ஒரு அந்த காலத்து மாதிரி ஒரு விளக்க வச்சிருக்கு, ஒரு விளக்கு இருக்கு வீட்டில் பொருத்தி வைப்பாங்க முன்னாடி, இல்லை ஒரு கேண்டில் பொருத்தி வச்சிருக்காங்க, சின்ன குழந்தைகள் இருக்கு அது பக்கத்தில் பக்கத்தில் ஓடுது, தொடாத தொடாத சொல்லிக்கிட்டு தொடாத அது சுட்டு விட்டுரும் தொடாத சொல்றாங்க. சில குழந்தைகள் என்ன செய்யாது, போவே போகாது, அது என்னமோ பொழுக்கு அப்படின்னு பயந்துட்டு இருப்பாங்க. சில குழந்தை என்ன செய்யும், வேணுக்குன்னு போய் அது தொட்டவொன்னே சுட்டும். சுட்ட உடனே என்ன ஆகும், வாழ்நாள் முழுக்க இனி அந்த லைட்டு அந்த கேண்டில பொறிச்சு வச்சாலே அது பக்கத்திலே போவாது. அப்ப அந்த அறிவு என்பது இருக்கிறது பயம். அப்புறம் என்ன ஆயிருது, அந்த அறிவு வந்த உடனே அது பயமாக கன்வெர்ட் ஆகுது. அதனால தான் அல்லாஹ் சொன்னா இன்னமா யக்ஷல்லாஹ், அல்லாஹுவை அஞ்சக்கூடியவர்கள். இந்த இடத்துல அஞ்சு நடுங்கி நிக்கிறது அல்ல. இந்த இடத்துல என்ன அர்த்தம்னா ஒரு மனுஷன் அப்படி அஞ்சு நடுங்கி ஆனா எதுவுமே செய்யாம அப்படி வந்து சிலையாக ஆகிவிடுவானவன், அந்த அச்சம் அல்ல. அவனை நல்லதின் பக்கம் தூண்டுகிற அச்சம், திடீர்னு ஒரு இடத்துல தீ குடிச்சிச்சு அப்படி ஒருத்தர் நின்னா அப்படின்னு சொன்னா அது அல்ல. இந்த வீட்டை விட்டு எவ்வளவு சீக்கிரமா ஓடுறது, அந்த பிரசன்ட் அந்த அவனுடைய அந்த சிந்தனை, அதுக்குதான் அந்த அறிவு அப்படின்னு சொல்றான். இப்ப இதுல சொல்றாங்க அந்த அறிவு தளம் இருக்கிறதே அந்த மனிதனை என்ன செய்து அது ஒரு ஒளியை போன்று, அது இறைவனுடைய அந்த செய்திகளையும் எடுத்துக் கொள்ளுகிறது, இவனுடைய இதராக்கா இவன் பெற்றிருக்கக்கூடிய அந்த அறிவுகளையும் எடுத்துக் கொள்ளுகிறது. இது மூணாவது அந்த அந்த தளம். நான்காவது சொல்லுகிறார்கள் அல் முத்தஃபக்கிரா, அதுக்கு அடுத்த லெவல். ஒவ்வொரு லெவலா சொல்லிட்டு வர்றாங்க. முதல்ல ஒரு மனுஷனுடைய நார்மலான ஸ்டேஜ் குழந்தைகள்ல இருந்து உள்ளதுன்னு பாத்துக்கலாம். இதை குழந்தை மஹ்சூஸா தொட்டு உணர்வது, கேட்டு உணர்வது, பார்த்து உணர்வது, இது மட்டும்தான் அதுக்கு இருக்கும். அதுக்கு அடுத்து கொஞ்சம் வளர்ந்த ஹியாலி இமேஜினல், எல்லாமே இமேஜினேஷன் தான் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு போனதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எல்லாம் இவனே ஒரு இதுல இருப்பான். அந்த 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 வாலிப வயசு வந்தோடனே ஒரு இமேஜினேஷன் தான். எப்ப பார்த்தாலும் நம்ம இப்படி ஆயிடணும், அப்படி கல்யாணம் முடிக்கணும், இப்படி செய்யணும், அப்படி செய்யணும். அதுக்கு அடுத்து அக்கள் கொஞ்சம் அறிவு சார்ந்து வருகிறது. ஆஹா, நம்ம நினைக்கிற மாதிரிலாம் நடக்காது போகுது, இது இது வேற வேற மாதிரிலாம் போகுது, கொஞ்சம் வருது இல்லையா அந்த 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 சூழ்நிலை. இந்த ஹியாலி காலங்களில் அந்த பையனை நம்மளால் எதுவும் செய்ய முடியாது. அது அந்த அவனுடைய அந்த வாலிப முறுக்கான காலங்கள் எல்லாமே வந்து அந்த படத்திலே இருக்கிறது, வெளியே இருக்கிறது சிந்தனை. கொஞ்சம் அறிவு வந்த பின்னாடி கொஞ்சம் அடங்கும். அது கல்யாணம் முடிச்சாச்சு, ஒரு பிள்ளையை பெற்ற பின்னாடி அப்புறம் கொஞ்சம் மாறி, இல்ல இல்ல இப்ப இவங்க எல்லாம் சொல்றதெல்லாம் சரிதான் போலுக்கு அப்படின்னு அந்த சிந்தனை. அதுக்கு அடுத்து அடுத்து சொல்றாங்க அல் முத்தஃபக்கிரா. முத்தஃபக்கிரா அப்படின்னா ரிஃப்ளக்டிவ் ஸ்பிரிட் அப்படின்னு எழுதுறாங்க. ரிஃப்ளக்டிவ் ஸ்பிரிட் அது என்னன்னா சிந்திக்கக்கூடிய, சிந்திக்கிற ஆற்றலை தூண்டுறது. இதுல அதுக்கு அழகான ஒரு செய்தியை இமாம் அவர்கள் அல் ஆகில அல் முத்தஃபக்கிரா கஷஜரத்தில் முபாரக்கா, சிந்தனை இருக்கிறதே அது பரக்கத் நிறைந்த அந்த மரத்துக்கு ஒப்பானது. எந்த மரத்துக்கு? அந்த ஜெய்தூனுடைய அந்த பரக்கத்து நிறைந்த மரத்துக்கு ஒப்பானது. ஏன் அப்படின்னு சொன்னா ஒரு மனிதனுடைய அறிவு சார்ந்து சிந்திக்க ஆரம்பிக்கிற போது நிறைய வேலை. அதனாலதான் அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்லுவான், கொஞ்சம் சிந்திங்கப்பா, அட கொஞ்சம் யோசிங்கப்பா. குரான் திரும்ப திரும்ப சொல்லும், நீ மூடியாவே இருக்காத, உனக்கு அறிவு இருந்தாலும் கூட அறிவுக்கு அடுத்த நிலை சிந்திப்பது, அதை வைத்து மற்றதை பார்த்து இதெல்லாம் எப்படி நடக்குது, இதெல்லாம் நம்மளை சுத்தி என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சிந்திக்க சிந்திக்கத்தான். அதான் குரான் அடிக்கடி சொல்லும், அஃபலாயத்தபருன் அல் குரான் அம்மாலா குலூபின் அஃபாலுபா, அவர்கள் என்ன குரானை ஆராய வேண்டாமா, அவர்களுடைய இதயங்களில் என்ன பூட்டா தொங்குது, நம்ம என்ன பூட்டியா வச்சிருக்கோம், குரானின் பக்கம் சிந்தனையை திருப்ப. அஃபலாய ததப்பரும், ததப்பூர் அப்படின்னு சொன்னா ஆழமாக ஒரு விஷயத்தை பற்றி, இந்த இடத்துல முத்தஃபக்கிரா அப்படின்னு சொன்னா அந்த சிந்திக்கக்கூடிய அறிவு, எதை பற்றியும் இதை எப்படி செய்யறது. அந்த திருமணம் முடிச்சு அந்த கொஞ்சம் காலம் அறிவு காலம் போய், அடுத்து அந்த சம்பாத்திய காலம் முடிஞ்சு அந்த அறிவு காலம் வந்த உடனே, அப்புறம் குழந்தைகள்லாம் பிறந்த உடனே அப்பதான் இவருடைய ஒரு ஸ்டேட்டஸுக்கு வர்றார். எது ஒன்று செய்யணும்னாலும் அதுவரையும் அறிவு ரீதியாக யோசித்துக் கொண்டிருந்த அந்த மனிதன் கொஞ்சம் நிப்பாட்டி நிதானிச்சு கொஞ்சம் யோசிக்கிறான். கொஞ்சம் இந்த பிள்ளைய என்ன படிக்க வைக்கலாம் தெரியல அப்படின்னா அங்கே போய் கேட்குறான், தாய்கிட்ட போய் கேட்குறான், தாப்பன்ட்ட கேட்குறான், தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்குறாரு. இவங்க எல்லாரும் சொன்னதை வச்சு அப்புறம் இவர் முடிக்கு வர்றாரு, இப்படி செஞ்சா இந்த பிள்ளையினுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும், நம்ம குழந்தைய நம்ம அப்படி. அதுவரையும் இருந்த சூழ்நிலைகள் மொத்தமாக மாறிவிட்டது. அப்ப அந்த தப்கீர் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கிறதே ஷஜரா, அது என்ன செய்யுது, அது வளர்ந்துச்சு அப்படின்னு சொன்னா அருமையான கனிகளை கொடுக்கும், அருமையான கனிகளை தரும். அந்த கனிகள் சாமானியமான கனிகள் அல்ல. அல்லாஹ்வுத்தானா இந்த மரங்களை உதாரணம் சொல்றதுக்கு அது ஒரு லேசான உதாரணம் அல்ல. மரம் லேசான உதாரணம் அல்ல. இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்லுவான் ஷஜராத்தின் ஹபீசத்தின் நிஜுதுஸ்ஸத் மினஸ்ஸப ஒரு 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 மோசமான ஒரு மரத்திற்கு உதாரணம். இன்னொரு ஆயத்துல வரும், இதுல வந்து களிமாவுக்கு ஒரு அழகிய மரத்திற்கு உதாரணம். கஷஜரத்தின் முபாரக, அழகிய மரத்து, அஸ்லுஹா சாபித்தும் வஃபரவஹா ஃபிஸ்ஸமா, மேலே போய்கிட்டே இருக்கு. இப்ப ஒரு மரத்தை வச்சு வளர்க்க ஆரம்பிச்சோடனே முத முதல்ல பூ பூக்குது. வீட்டில் ஒரு மரத்தை வச்சு வளர்க்கணும், முத முதல்ல ஒரு பூ பூக்குது. அதை பார்த்த உடனே என்ன செய்வோம், பயங்கர ஹாப்பியாயிருவோம், பூ வந்துருச்சு, அருமையா பூத்துருக்கங்க, சூப்பர் இந்த மரம், பூவோட ஏதோ முடிஞ்சு போனது மாதிரி. என்ன நினைச்சுக்கோன்னா இந்த பூ பூத்ததோட இது முடிஞ்சு போயிடுச்சு போலுக்கு, அந்த அளவுக்கு அதன் மீது சந்தோஷம். அந்த பூ வெளியே வந்த பின்னாடி கொஞ்ச நாள் கழிச்ச உடனே ஒரு அதுலேருந்து ஒரு கனி வருது, வருதா இல்லை? அப்போ அடுத்து என்ன நினைக்கிறோம், இந்த பூவை விட்டுடுறோம், அது மலர்ந்த மலராகத்தான் இருக்கு, அந்த கனியை பிடிச்சிக்கிறோம். இந்த இந்த பழம் வந்துச்சு பாருங்க, என்ன அழகா இருக்கு, இந்த பழம் எப்படி வருது பாருங்க, இதோட இந்த இந்த மரத்தினுடைய அழகு இதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறோம். இல்ல, அந்த கனிக்குள்ளே அடுத்து அல்லாஹு தஆலா அந்த கனிக்குள்ள என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, இது மாதிரி பல மரங்கள் உருவாவதற்குரிய சீடை வச்சிருக்கான். சொல்றது அல்லாஹ் குர்ஆன்ல அந்த உதாரணம் சொல்லுகிறான் அல்லவா, அந்த உதாரணம் அப்படிங்கிறது சாமானியமானதாக இல்ல. இந்த மரத்திலிருந்து முதல் வருகிற அந்த பூ இருக்கிறதே இதோடு நம்ம சந்தோஷத்தை முடிச்சிச்சுன்னா அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம், முடியல, அது திரும்ப இழுக்குது. அங்க அடுத்து வந்தா கனி வருது, கனியோடு சந்தோஷம் முடிஞ்சிருச்சான்னா இல்ல, அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த விதைகள் இருக்கிறதே இதே போன்ற எத்தனையோ மரத்தை உருவாக்கும்.
காலம் காலமாக அது என்னைக்கெல்லாம் விழுகுதோ அன்னைக்கெல்லாம் முளைச்சு போயிட்டே இருக்கு. அப்போ அல்லாஹு சொல்லுகிற உதாரணம் இருக்கிறது, இது உன்னோடு முடிகிறதல்ல, சந்ததி சந்ததியாக கியாமத்து நாள் வரை இந்த சிந்தனை போயிட்டே இருக்கணும், போயிட்டே இருக்கணும், போயிட்டே இருக்கணும், பரவிட்டே இருக்கணும். எந்த நீயத்தில் அந்த சீடு இடப்படுகிறதோ அந்த நீயத்தில் தான் அந்த குழந்தைகள் வளரும், அந்த குழந்தைகள் உருவாகும். உங்களுடைய தாய்களை நீங்கள், உங்களுடைய மனைவிகளை உங்களுடைய குழந்தைகளின் கற்பப்பைக்குரியவள் என்கிற அடிப்படையில் தேர்ந்தெடுங்கள். சும்மா தேர்ந்தெடுத்துறாதீங்க. மனைவி யாரு? அது வந்து என்ன, ஷீ இஸ் நாட் ஹவுஸ் ஒய்ஃப். நீங்க ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு ஒரு டேம் சொல்றாங்கல்ல, அவ வீட்டில் இருக்கவ மட்டுமல்ல, என் குழந்தையின் தாய். ஒரு பெரிய சீட மரத்தை உருவாக்க போறவ, அதுக்கு அடுத்து அடுத்து அடுத்த ஜென்ரேஷன் வரையும் அது போய்கிட்டே இருக்க போறது என்ற எண்ணத்தில் அது ஊண்டப்பட்டால் அந்த மரம், அதனுடைய வெளிப்பாடுகள் சிறப்பாக இருக்கும். அப்ப இந்த முத்தஃபக்கிரா அப்படிங்கிறது ஒரு மரத்திற்கு உதாரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே மாதிரி அதனுடைய பிரயோஜனங்கள் காலாகாலமாக கிடைத்துக் கொண்டே இருக்கும். ஒரு தெளிவான சிந்தனை உள்ளவர் இருக்கிறாரே, எந்த சைடு சாயமாட்டார், எப்போதுமே நீதமானவராக இருப்பார், சரியானவராக இருப்பார். உண்டா இல்லையா? நல்ல ஒரு சிந்தனை. எல்லாரும் போய் ஏன் சில பேரிடத்துல மட்டும் ஆலோசனை கேட்கறாங்க, ஏன் சில பேரிடத்துல மட்டும் போய் இதுக்கு என்னங்க சொல்யூஷன் இருக்குன்னு கேட்கறாங்க. அந்த சிந்தனைவாதி அந்த அவருக்கு கரெக்டா சொல்லு, இந்த சைடும் சாய மாட்டார், இங்கிட்டும் சாய மாட்டார், அது கரெக்டா நீதமா என்ன சொல்லணுமோ, அவருக்கு அது சிரமமாக இருந்தாலும் சொல்லிடுவார். இருக்கா இல்லையா? இல்லைங்க, இப்படி செய்யக்கூடாது. அவர் சொல்றாரு, இல்லை நான் நிறைய நேரம் அனுபவப்பட்டிருக்கேன், சில பேர் வந்து ஏதாவது கேள்வி கேட்பாங்க, நம்ம அதுக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இது 8-10 வருஷம் 15 வருஷம் அனுபவம், அவர் அதை ஒத்துக்கவே மாட்டார். இல்லை நீங்கள் ஒரு தடவை பார்த்து சொல்லுங்கள், நான் முதல்ல இப்படிலாம் ஆரம்பத்தில் சொல்லி சொல்லி அப்புறம் முகத்தை பார்த்தோடனே அப்புறம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. நான் கேட்பேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அம்மே? இல்லை ஜித்து, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் என்னத்தான் நினைக்கிறீ அதில்? ஏன்னா அவர் ஒன்று நினச்சிக்கிட்டு தான் நம்மள்ட்ட வர்றாரு. அது ரொம்ப நாள் அது படிக்கிறது சின்ன பிள்ளை தானே நம்ம, இன்னைக்கு என்ன பெரிய சின்ன பிள்ளை தானே, நமக்கு என்ன தெரியும், நம்ம வாயிலிருந்து அதே மாதிரி சொல்லணும்னு ஆசைப்படுறாரு. ஏன்னா நாளைக்கு ஏதாவது சிக்கல் ஆயிடுச்சுன்னா இந்தாலும் கூட்டிகிட்டு போயிடலாம், நிறைய விளங்குதா இல்லையா? மார்க்க விஷயங்கள்லையும் பொதுவாக அவருடைய நடைமுறை வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சிக்கல்னா, அவர் என்ன நினச்சிருக்காரோ அது சொல்றது வரையும் நம்மளை விட மாட்டாங்க. எப்படியாவது விட, நான் சொல்லுவேன், நீங்கள் நினச்சதெல்லாம் நான் சொல்ல முடியாது, மார்க்கம் இதுதான். இப்ப நானே எனக்குன்னு கேட்டாலே இதுதான், நான் தப்பு பண்ணேன்னா அது எனக்கு, என் ரப்புக்கும் எனக்கும் உள்ளானது, ஆனா இதை நான் திருத்த முடியாது. இந்த மார்க்கத்தை விட்டுட்டு இந்த செய்தி இல்லைங்க எனக்கு தோதுவா, அந்த மார்க்கத்தை இப்படி வழங்க அப்படிலாம் செய்ய முடியாது. நான் தப்பு பண்றேன்னு ஒத்துக்குவேன், என்ற யாராவது கேட்டா ஏங்க இப்படி செய்யறீங்கன்னா, இல்ல நான் தப்பு பண்றேன், ஆனா மார்க்கம் இதுதான் அப்படிதான் சொல்றதுக்கு அல்லாஹ் தஆலா உரிமை. எனக்கா வேண்டி நான் வளைச்சேன் அப்படின்னா அந்த செய்திகள் யாரிடத்திலும் போய் சேராது, நான் சொல்கிற செய்தி யார்கிட்டையும் போகாது, அது எனக்கு வளைஞ்சு தான் எல்லாமே நிற்கும், எல்லாம் வளைஞ்சு வளைஞ்சு போகுமே ஒளிஞ்சு சத்தியமாக இருக்காது. அப்போ அது பெரிய பாடம், அது படித்தது. அப்போ எதையும் நினச்சி கொண்டு வந்து வச்சு கேட்குறதல்ல, கேட்டாலுமே நமக்கு தெரிஞ்ச சத்தியத்தை தான் சொல்கிறது. ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க, இல்லை இந்த 100 அப்படின்னா என்ன, இந்த ஈமானிய 100 போய் ஒரு மனசில் உட்காந்துருச்சுன்னா எவ்வளோ பெரிய வேலையை பார்க்குது அப்படிங்கிறதுக்கு வரலாற்றில் நடந்த உதாரணம். அந்த 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 இதை படிச்சுட்டு அப்படியே அழுதுட்டேன். அந்த வரலாறை படித்த உடனே ஜப்லா பின் ஐஹம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நசராணி, ஜப்லா பின் ஐஹம் அவர் பேர், ஒரு நசராணி. நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திற்கு அப்புறம் அபூபக்கர் உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர் காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டார். அவர் கஸாஸினா அப்படிங்கிற பகுதியினுடைய அரசராக இருந்தார். ஜப்லா பின் ஐஹம், நல்ல அந்த பேரை, ஜப்லா பின் ஐஹம் நசராணி, அந்த கஸாஸினா பகுதியினுடைய தலைவர், அதாவது அரசர். அவர் என்ன செய்யறாரு, அவருக்கும் உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு காலத்துல அப்படி இஸ்லாம் பறந்துகிட்டே போது, அவருக்கும் இஸ்லாம் போய் சேர்ந்து இஸ்லாத்துக்கு வந்துட்டார். இஸ்லாத்துக்கு வந்துட்டார், தொழுகிறார், நோன் போய்க்கிறார், இப்படி இருக்கிறார். இப்படி இருந்துகிட்டே இருக்கும்போது அவருக்கு ஒரு ஆசை, சரி போய் ஹலீஃபா, அரசர் இல்லையா, அரசர் போய் ஹலீஃபாவை பார்த்துட்டு வரலாம், அந்த மக்கா மண்ணுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு அங்கிருந்து தூதர் அனுப்புறாரு, நான் இதே மாதிரி உங்களை சந்திக்க விரும்புறேன். உடனே உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு ரொம்ப சந்தோஷம், வாங்க. ஏன்னா அவர் இஸ்லாத்துக்கு வந்தது உமர் ரழியல்லாஹு ரொம்ப சந்தோஷம், ஒரு மன்னர் அந்த பகுதியே அவரை வச்சு இஸ்லாத்துக்கு வந்துடுவாங்க. உடனே வர்றார் ரசாசின் அந்த மன்னர் பார்க்கறதுக்கு. ஜபலா பின் ஐஹம் வர்றார். வந்த உடனே சாமானியமா வரல, அரசர் இல்லையா, படாடோபங்களோடு ஒரு 500 பேர் கூட இருக்காங்க அப்படின்னு வரலாற்றில் எழுதுறாங்க. கம்சுமியா 500 பேர் கூட வர்றாங்க. வந்து மக்கா உள்ள வந்துட்டார், ஊருக்குள்ள வந்து வந்த உடனே இங்க ஊரு வந்து பயங்கர கலவரமா இருக்கு. என்ன அரசர் வர்றாரு, அவருடைய ஆட்கள் எல்லாம் வர்றாங்க, அவங்க எல்லாம் முஸ்லீம் ஆயிட்டாங்க, அவங்கள நம்ம பார்க்கணும் சந்திக்கணும் அப்படின்னு இங்க ஊரே சந்தோஷமா இருக்கு. உமர் ரழியல்லாஹு தஆலாவும் அவரை வரவேற்கிறதுக்காக வேண்டி நிற்கிறாங்க. வரவேற்று அவரை முசாபா மோனக்கெல்லாம் செஞ்சு அவரை கொண்டு வந்து அவரை மரியாதையான ஆசனங்கள் அமர்த்தி அவருக்கு ரொம்ப கண்ணியப்படுத்துனாங்க. உமர் ரழியல்லாஹு பயங்கரமான கண்ணியம், ஏன்னா ஒரு மன்னராக வந்திருக்கார், சாமானியமாக வரல. அவர் பக்கத்திலே உட்கார வச்சு அவருக்கு எல்லாம் செஞ்சாங்க. செஞ்ச உடனே அங்கே இருக்கிறார் உமர் ரழியல்லாஹு தஆலாவும் கூட இருக்கிறார். அவருடைய பரிவாரங்கள்லாம் அவர் கூட வந்ததெல்லாம் வந்திருக்கு. உடனே கொஞ்ச நாள் கழித்த உடனே ஹஜ்ஜினுடைய காலம் வரும். உமர் ரழியல்லாஹு தஆலா சொன்னாங்க, இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, ஹஜ்ஜி செஞ்சுட்டு போயிருங்க, உங்களுக்குள்ளே எல்லா ஏற்பாடுகளையும் நான் உங்களுக்கு செஞ்சு தரேன். அவர் சரின்ட்டு இருக்கார். அப்படி போகுது, ஹஜ்ஜினுடைய காலமும் வந்துருச்சு. உமர் ரழியல்லாஹு தஆலா தன்னோட அவரை ஹஜ்ஜிக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அப்போது அந்த தவாஃபினுடைய நேரத்தில் அவர் தவாஃப் நடந்துட்டு இருக்காரு. ஜபலா பெரிய இது வரலாற்றில் பல தடவை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். நடந்துக்கிட்டே இருக்கும்போது பின்னாலேருந்து ஒருத்தன் அவருடைய அந்த தோப்பு அந்த மேலே போடுவாங்க இல்லையா, அதை மீச்சிட்டான். ஒருத்தன் மீச்சிட்டான், பின்னாடி மீச்சிட்டான். மீச்ச உடனே தோப்பு இழுத்து ஆட்கீழ சாயிற மாதிரி இப்படி ஆகிட்டார். ஆகிட்டு திரும்பி பார்க்குறாரு, அவர் ஒரு சாதாரணமான ஒரு ஆள், அங்கே ஒரு லேமேன் மாதிரி இருக்கான். ஒரு டக்குன்னு என்ன செஞ்சார், இவருக்கு இருக்க கோபத்தில் ஓங்கி பலார்னு ஒரு அறையை விட்டார். அறைய விட்டு சொன்னார், என்ன என்னுடைய ட்ரெஸ்ஸிங் இருக்குன்னு உனக்கு தெரியாதா, இப்படி வந்து நீ பாட்டுக்கு நடந்து வர்றிய, உனக்கு அறிவு இல்லையா அப்படின்னு கேட்டார். அந்த அடிச்ச அடியில் அந்த ஆளுடைய உள் மூக்கு உடஞ்சி ரத்தம் ஊற்றுது. இது இப்படி கேட்ட உடனே அவர் பார்க்குறாரு, இந்த ஆள் பெரிய ஆள் மாதிரி இருக்கான், என்ன சொல்கிறதுன்னு தெரிலன்னு நேராக அழுதுகிட்டே உமர் ரழியல்லாஹு தஆலான்னு மதிச்சு கொண்டார். வந்த உடனே கேட்டாங்க, என்ன பண்ணு, இதே மாதிரி இவர் ஒருத்தர் வந்தார், இந்த இதெல்லாம் போட்டிருந்தார், அவர் பேர் என்னமோ ஜபலான்னு சொன்னாங்க, என்ன அடிச்சு போட்டார் இந்த ஆள், நான் தெரியாமல் மீச்சிட்டேன், சாரி சொன்னேன், அவர் கேட்கல. உடனே உமர் ரழியல்லாஹு தஆலான்னு போய் கூப்பிட்டு வாங்க, நாங்கள் அவரை ஜபலாவை கூப்பிட்டு வாங்க. உடனே வந்துட்டார். வந்த உடனே கேட்டாங்க, நீங்கள் இவரை அடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்டாங்க. இவர் அடிச்சிங்களா நீங்கள் அப்படின்னு. உடனே ஜபலா சொன்னார், ஆமாம் உமரை அமீரு மோமினின் அடிச்சிட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டால், என்னுடைய அந்த ஆடையை அவன் மீதிச்சிட்டான், அதனால் நான் கீழே விழுந்துற பார்த்தேன் அப்படின்னு சொன்னேன். சொன்ன உடனே உமர் ரழியல்லாஹு தஆலான்னு சொல்கிறாங்க, உங்களுடைய வாயாலே நீங்கள் இந்த செய்தியை ஒத்துக்கொண்டீர்கள், உங்களுக்கு ரெண்டே ரெண்டு சான்ஸு தான். அங்கே சொல்கிறாங்க உமர் ரழியல்லாஹு தஆலான், உங்களுக்கு ரெண்டே ரெண்டு சான்ஸு தான், இந்த செய்தியை நீங்களே ஒத்துக்கிட்டீங்க, இப்போ இதுக்கு சாட்சியெல்லாம் தேட வேண்டியதில்லை, நீங்களே ஒத்துக்கிட்டீங்க, உங்களுக்கு ரெண்டே ரெண்டு சான்ஸ். ஒன்று, இவரை திருப்திப்படுத்துங்க, நீங்கள் என்ன செய்வீங்கன்னு எனக்கு தெரியாது, அவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, அவர் என்ன செய்ய சொல்கிறாரோ செய்யுங்க, அவர் காசு கேட்டால் கொடுங்க, எப்படியோ நீங்கள் மீச்சுவல்லாக நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றாகி நான் ஒத்துக்கிட்டேன்னு அவர் சொல்லிட்டார் அப்படின்னு சொன்னால் நான் உங்களை விட்டுருவேன். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த அறையை திரும்ப இவர்கிட்டேருந்து நீங்கள் வாங்கணும்னு. நான் என்ன உமர், நம்ம உமர் உமர்னு சொல்லுவோம்ல, இதுதான் உமர், இதுதான் உமர். தான் வீட்டில் விருந்தாளி, அரசன், படோ படோட்டம் எல்லாமே இருக்கு, இவர்கிட்டேருந்தார். அந்த முதல் கேள்வியை கேட்டப்ப கூட அவர் சும்மா இருந்தார், இவங்க சமாதானப்படுத்திங்கன்னு. இந்த ரெண்டாவது கேள்வி, நீ அற வாங்கணும்னு நாங்கள் பாருங்க, அவர் ஒரு மாதிரி, உமரை யார்கிட்ட பேசுறீங்க, அவர் கேட்டார், யார்கிட்ட பேசுறீங்க, நான் மலிக்க ரஸ்ஸான் ரஸ்ஸாசினா ரஸ்ஸாசினாவினுடைய அரசன் நான், என்கிட்ட இப்படி ஒரு வார்த்தையை பேசுறீங்களே, இதுதான் ரூல், இதுதான் சட்டம், இதுதான் என்றைக்கு நீங்கள் ஈமான் கொண்டு இஸ்லாத்திற்குள்ளே வந்து விட்டீர்களோ, நீங்கள் அரசன் இவன் அடிமை என்ற வித்தியாசங்கள் கிடையாது. அல் முலூகு வல் அபூது சவா உன் அமாம் இல்ல, கிங்ஸ் அண்ட் த இவன் எல்லாமே அல்லாஹுவினுடைய பார்வையில் சரியானவர்கள். அந்த தீர்ப்பை தான் என்னால் சொல்ல முடியும். உடனே அவர் சொல்றார் அந்த இடத்துல, அப்படின்னா நான் திரும்ப என் மார்க்கத்துக்கே நசரானை ஆயிடுவேன். நல்ல கவனிக்கணும், திரும்ப நான் என் மார்க்கத்துக்கு நசராஞ்சாயாக நான் போய்விடுவேன் அப்படின்ன உடனே திரும்பவும் உமர் ரழியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அல்லாஹுவினுடைய சட்டத்திற்கு முன்னால் எவனுக்கும் எந்த அருகதையும் கிடையாது, நீ இஸ்லாத்தை ஏற்று முருத்ததாக ஆனால் உன் கழுத்தை நானே வெட்டுவேன். நான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எது எதுக்கெல்லாம் விட்டு கொடுக்குறோம், சில பேர் சொல்றாங்களே விட்டு கொடுங்க, அட விட்டு கொடுங்க, எதுக்கு விட்டு கொடுக்கறது, செய்தி நான் இந்த சொல்ல வர்ற செய்தி விளங்குதா? எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு நிக்கிறதுக்கல்ல இஸ்லாத்தின் பெயர். எந்த இடத்தில் எது சட்டமோ அதை நிலை நிறுத்துவது. நீங்கள் மாறினால் இஸ்லாத்தை விட்டு மாறிய குற்றத்திற்காக நானே உங்களுடைய கழுத்தை எடுப்பேன். நான் சரி நான் யோசிச்சுட்டு வந்து சொல்றேன்னு போயிட்டார். போய் அதுக்கப்புறம் அன்னைக்கு இரவு இரவோடு இரவாக தன்னுடைய படபரிவாரங்களை அழைத்து கொண்டு அங்கிருந்து தப்பித்து போய் கிஸ்தீன்தீனியாவினுடைய அரசரிடத்தில் தஞ்சம் புகுந்து நசராணியாக மாறிவிட்டார். திரும்ப தன்னுடைய மார்க்கத்தை விட்டுட்டு நசராவாயிட்டார். கிறிஸ்துவராக தன்னுடைய மார்க்கத்தை மாற்றிக்கொண்டார். கடைசி மௌத்து வரை அவர் இஸ்லாத்தை ஏற்று கடைசி மௌத்து வரை. இந்த சம்பவத்தில் வருது உமர் ரலியல்லாஹு தஆலாவும் ரொம்ப கவலைப்பட்டாங்க. அதுக்கப்புறம் எதுக்கு கவலைப்பட்டாங்க அப்படின்னு சொன்னா, இப்படி ஒரு தீர்ப்பு சொல்லிட்டோமேன்னு கவலைப்படலை. ஆனா நான் வந்துட்டு இப்படி போயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டாங்க. இவ்வளவு தூரம் அவருக்கு அல்லாஹ் இஸ்லாத்த நாடனா தொழுதார் நோன்பு வைத்தார் எல்லாம் அவருக்கு கிடைத்தது. கடைசி நேரம் போயிட ஒரு வரலாறுல வருது. ஒரு தடவை இன்னொரு நண்பர் அவரை பார்க்க போறாரு. அந்த ஹஸ்ஸாசினா மன்னரிடத்துல அவர் இருக்காரு. அப்ப போன உடனே அவரை பற்றி உண்டான ஹஸ்ஸான் ரதியல்லாஹு தஆலா எழுதி கொடுத்த பாடல்களை அங்க பாடிக்கிட்டு இருக்காங்க பெண்கள். இவருக்கு விசிறி வீசப்படுகிறது. அப்ப இங்க எங்கேருந்து வந்தீங்கன்னு அவர் கேட்கிறார். நான் இங்கிருந்து அரபு தேசத்திலேருந்து வந்தேன். அப்போ அவர் சொன்னார், எனக்கு பிரியமான அந்த ஹஸ்ஸானுக்கு நான் சில உபகாரங்களை தர கொண்டு போய் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார் உமர் ரலியல்லாஹு தஆலா அந்த வந்தவரிடத்தில். உடனே சில ஒட்டகைகளையும் சில துணிகளையும் எடுத்து கொடுத்து காசுகளை கொடுத்து துணிகளையும் கொடுத்து இதை கொண்டு போய் ஹஸ்ஸான் பின் சாபித்திட்ட கொடுத்துருங்க. அவருடைய பாடல்களை தான் அவரை புகழ்ந்து பாடி அந்த பாடல்களை அந்த பொம்பளையை பாடிக்கு நிற்குது பக்கத்தில் நின்று அதை கொண்டு போய் கொடுத்தேன். அதை அவர் வாங்கிட்டு வந்தவர் நேர உமர்கிட்ட போயிட்டார். உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்க, இது என்ன, யார்கிட்டேருந்து வரீங்க, இவர்கிட்டேருந்து வரேன். உடனே அவரை பற்றி விசாரிக்கிறாங்க, அவர் என்ன செய்கிறார், அவருடைய நிலை நீங்கள் போன போது எப்படி இருந்தது, அவர் மது அருந்தி கொண்டிருந்தார் அப்படின்ன உடனே ரொம்ப வருத்தப்பட்டாங்க. உமர் அவருடைய அவையில் உட்காந்து மது அருந்திக்கிது, இப்படி அவருடைய நிலை இப்படி ஆகி போய்விட்டது, இந்த சத்தியத்தை நிலநாட்டி இதை இந்த ஒரு அறையோ ஒரு மன்னிப்பையோ வாங்கியிருந்தால் அவர் வாழ்க்கை எப்படி போயிருந்திருக்கும், வருத்தப்பட்டாங்க. அப்போ அதை கொண்டு போய் கொடுங்கன்னாங்க. கடைசியிலே வருகிறது புலம்பிக்கிட்டு இருந்தார் சொல்லி, ஒரு அறைக்காக வேண்டி வாழ்க்கையே விட்ட இந்த மன்னன் இன்றைக்கு கண்டறியவில்லை காது கேட்கவில்லை இன்னைக்கு நான் இப்படி கிடக்கனே அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன வார்த்தைகள் வரலாற்றிலே பதிவு செய்யப்படுகிறது. சகோதரர்களே யோசிக்கணும், அந்த ஈமானுடைய அந்த நிலை இருக்கிறதே அது அதில் நீதம் எதற்கும் விட்டு கொடுக்காது. இப்போ இதில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருந்தால் ஒரு மனுஷன் இஸ்லாத்துக்கு கூட வந்திருந்திருக்கலாம். இதில் இப்போ சரிப்பா இங்கே வாப்பா நான் உன்னை வந்து சரி பண்ணுறேன், அவர் பெரிய மனுஷன் தானே அவர் வந்திருக்காரு அப்படி அதெல்லாம் அந்த நீதத்தை தான் உலகம் இன்னைக்கும் பேசிக்கிட்டு இருக்கு. அப்படி விட்டு கொடுத்துருந்தா அது வேற மாதிரியா இருந்திருக்கும். பேசல, அல்லாவுக்கு பயந்து நீ எவனாக இருந்தாலும் சரி அல்லாவுக்கு முன்னால் நீ சமமானவன் தான், அடிய வாங்கினாங்க சொன்னாங்களா இல்லையா? இவ்வளவு உமர் ரலியல்லாஹு தஆலா வாழ்க்கை இருக்கிறது தனியா உட்காந்து பேசினாலும் பேசிக்கிட்டே இருக்கலாம், ஒரு நாள் கடத்திற்கு போறாங்க. அந்த அந்த வரலாறுலாம் படிச்சா அந்த ஈமான் எவ்வளவு பெரிய வேலையை செஞ்சிருக்கு அப்படிங்கறது விளங்கும். கடத்துறாங்க, ரவுண்ட்ஸ் போறாங்க, போகும்போது எப்போதுமே உமர் தன்னோடு படை பரிவாரங்கள் இருக்காது. ரெண்டாவது கலீஃபா வர்றாரு வர்றாரு எல்லாம் ஒதுங்க இந்த வியாபாரமே இருக்காது. ரெண்டாவது ஆளோட மூணாவது ஆளா போய் நின்றுக்குவாங்க, என்ன யார் என்ன வியாபாரம் பண்றான்னு பார்த்துட்டே இருப்பாங்க. அப்படி போய் ஒரு நாள் கடை வீதியில நிக்கிறாங்க, ஒரு அருமையான ஒட்டகம் கிராஸ் ஆகுது, நல்ல கொழு கொழு நல்ல பருத்து பயங்கர வளர்ந்து. ஏற்கனவே பொதுவாகவே அரபு நாட்டில் இந்த ஒட்டகத்துக்கு என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், அந்த வண்டி இப்போ இப்படி நம்ம ஒரு ஒரு திடீர்னு ஒரு பென்ஸுக்கார நம்மளை கடந்து போகுது பளபளன்னு, ஒரு ஆடி போகுது அப்படின்னா நின்று கொஞ்சம் நேரம் இப்படி பார்ப்போம், என்னடா அருமையாக ஒரு காரில் இப்படி ஜம்முன்னு போகிறானே, அந்த கார் பேரே தெரில ஒரு கார் போகுது, அப்போ என்ன செய்வோம், நின்று கொஞ்சம் நேரம் பார்ப்போம், ஏதோ ஒரு வண்டி பூசா வந்திருக்கு போலுக்கு. அதே மாதிரி இந்த ஒட்டகத்தை அங்கே பார்ப்பாங்க, ஒரு ஒட்டகம் நல்லா திம்மு திம்முன் இருக்கு நடந்து போகுது. உடனே அந்த கடைக்காரர்கிட்ட கேட்டாங்க, இது யார் ஒட்டகம் அப்படின்னாங்க. உடனே உட்கார்ந்து அவர் சொன்னார், இது வந்து அப்துல்லாஹி இப்னு உமருக்கு சொந்தமானது, அப்துல்லாஹி இப்னு உமரோட ஒட்டகம்னார். உடனே கேட்டாங்க, ஏன் பையனுக்கா அப்படின்னு கேட்டேன். ஆமாம், உங்கள் மகனோட ஒட்டகம், ஏன் பையனுக்கு இப்படி ஒரு ஒட்டகம் இருக்கா, பெத்த தகப்பேன் தெரியாது. உடனே சொன்னாங்களாம், இப்படி இது யார்கிட்டேருந்தும் அவனுக்கு நான் கலீஃபாவாக இருக்கிறதுனால கிஃப்ட் கொடுத்துருப்பாங்களோ அல்லது யார்கிட்டேருந்து அடிச்சு பிடுங்கியிருப்பாரோ அல்லது இது எப்படி அவருக்கு வந்துச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொன்ன உடனே அங்கே கடையில் இருக்க அந்த அந்த வியாபாரிகள் சொன்னாங்களாம், இல்லை இல்லை அது அவர் சம்பாரித்து வாங்கினாரு, சாதாரணமாக வாங்கினாரு, அதுக்கப்புறம் எல்லா ஒட்டகங்களையும் மேயிறது மாதிரி அவர் அவுத்து விட்டாரு, அது ஊரினுடைய அந்த பகுதிகள்லாம் போய் மேயும் அப்புறம் திரும்ப வந்துடும் அப்படி தான், அதில் நல்லா சாப்பிட்டதில் இந்த ஒட்டகம் நல்லா குழுவுன்னு இருக்கு. அப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்களாம், இந்த ஒட்டகத்தை பார்த்துட்டு யாராவது ஒரு வயல்காரர் இது ஹலீஃபாவினுடைய பையனுடைய ஒட்டகமா இருக்க, சரி மேஞ்சாலும் மேய்ஞ்சிட்டு போவோம்னு ஒரு வேளை விட்டிருந்திருக்கலாம். அவரை கூப்பிடுங்கண்ணாங்க, பையனை கூப்பிடுங்க. அப்துல்லாவன் வந்தார். வந்த உடனே, இது என்னப்பா ஒட்டகம்? இல்லைவாப்பா வாங்கினேன், இந்த ஒட்டகம் நமக்குரியதே அல்ல, உடனே இதை வீ, நீ எந்த காசுக்கு வாங்கினாயோ, அது மெல்லிசா இருக்கும்போது நீ எந்த காசுக்கு வாங்கினாயோ அந்த காசு உன்னுடையது, அது வளர்ந்து இவ்வளவு எவ்வளவு காசுக்கு அது போகிறதோ அது இஸ்லாமிய சொத்து, அதனால கொண்டு போய் கஜானால சேருட்டாங்க. எவ்வளவு அல்லாவுக்கு பயந்திருந்தால் இப்படி ஒரு வார்த்தை வரும்? அது வான் சொத்துலாம் இல்லவா, இன்னைக்கு ஊர் சொத்தையே அடிச்சு உலையில ஓடுறானே என் பையன். ஒரே மாதத்துல பையன் ஒரு வருஷத்துல 100% ஏறுறானே, 200%, 1000% ஏறுறானே. என்ன அந்த ஈமான் உள்ள போன உடனே எவ்வளவு பெரிய மாற்றம் பாருங்க. ஒரு அப்பா ஒரு தகப்பனார் சந்தோஷப்படுவாரா வருத்தப்படுவாரா அதை பார்த்துட்டு? சந்த நம்ம பையன் இவ்வளவு விவரமான வேலையை பார்த்துருக்கான்ல நினைக்கணும் இல்லையே? இப்படி இல்ல பயந்தாங்க. இன்னைக்கு எதுவும் செய்யலாம், நாளைக்கு அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்திலே போய் நிற்கிற போது ஒன்னும் பக்கத்துல வராது, ஒன்னும் பக்கத்துல வராது. அந்த பழக்கத்தை, அந்த நிலையை பெருமானார் அந்த ஈமானின் மூலமாக அந்த சஹாபாக்கள் உள்ளத்தில், அதனால எதுவும் கண்ணுக்கு தெரியல. சத்தியம் சத்தியம்தான். நான் வந்து அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவ்வளோ சாஃப்டான சஹாபி, நாங்க இஸ்லாத்தை விட்டு நாங்க போயிருவோம், நாங்க ஜக்காத்தெல்லாம் எங்களால கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஒரு ஒட்டகத்தின் கயிற்றில் அந்த கழுத்திலே கிடக்கிற கயிறை தராவிட்டால் நான் உங்களோடு சண்டை புரிவேன், உங்கள் கழுத்தை எடுத்துருவேன். நான் எவ்வளவு பெரிய வார்த்தை, எவ்வளவு பெரிய வார்த்தை. அப்ப இந்த விட்டு கொடுக்கிறது, இந்த அணைச்சு போடுறது, இந்த தடவி கொடுத்துக்கிறது, இதெல்லாம் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்துல இல்லை, அது அதுக்கு இருக்கு. யார் யார்கள்ட்ட எப்படி நடக்கணும்? மொதல் அன்னைக்கு வந்தப்ப உமர் தனக்கு பக்கத்துல உட்கார வச்சாங்கல்ல, தன்னுடைய அந்த சாப்பாடுகளை கொடுத்தாங்கல்ல, அவருக்குரிய கண்ணியத்தை கொடுத்தாங்கல்ல, என்னோட இருப்பா நீ ஹஜ்ஜி செஞ்சுட்டு போலாம், அதுவரை என் தங்கு, நீ என்னுடைய விருந்தாளின்னு சொல்லிட்டு அவரை கண்ணியப்படுத்த, அது கண்ணியம். ஆனால் சத்தியம் எங்கே இழக்கப்படுகிறதோ இந்த ஈமான் இருக்கிறதே. அதனாலதான் அல்லாஹ் சொன்னா நீதமாக நடங்கள், அது யாராக இருந்தாலும் சரி, அதுதான் தக்குவாவிற்கு பக்கமானது, நெருக்கமானது, அதுதான் தக்குவா, அதுதான் தக்குவா. இப்ப கடைசியாக ஒரு நிலையை சொல்றாங்க, அது என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப ரேஷனல் ஒன்னு ஒன்னா சொல்லியாச்சு, இப்ப கடைசியாக வருகிற நிலை ஹோலி ப்ராபர்டிக் ஸ்பிரிட் அப்படின்னா கூவத்தில் குதுசியா, அல்லாஹுவின் புறத்தில் இருந்து தரப்படுகிற செய்திகள், நமக்கு தரப்படுகிற வழிகாட்டது வந்துகிட்டே இருக்கு, அதுதான் அந்த எண்ணெய்க்கு உதாரணம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாங்க. அந்த எண்ணெய்க்கு உதாரணம் அல் கூவத்துல் குதுசியா கசை அந்த எண்ணெய் இருக்கிறதே எப்படி ஒளியே படாமல் ஒளிவதற்கு பக்கத்திலே நெருங்குகிறதோ அது மாதிரி அல்லாஹுவின் புறத்திலிருந்து படிப்பும் இல்லாமல் சிந்தனையும் இல்லாமல் சில நேரத்தில் சில நடுக்கம் நம்முடைய உள்ளத்தில் வரும். நம்ம இப்படி செஞ்சிட்டோமே அல்லது இப்படி செய் அப்படின்னு சொல்லிட்டு வரும் இல்லையா, அது அல்லாஹு கொடுக்கிற உதாரணம், அது அல்லாஹு கொடுக்கிற வழிகாட்டுதல், அது எண்ணெய்க்கு உதாரணம்னு சொன்னாங்க, எண்ணெய்க்கு உதாரணம்னு சொன்னாங்க. அது மாதிரி இந்த இதில் கடைசியாக அல்லாஹு தாலா சில செய்திகளை சொல்லுகிறான். இன்னைக்கு கொஞ்சம் வெளியே வேலை, அதனால நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன், ஒரு ப்ரோக்ராம் ஒன்று வெளியே போனோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் இதை கேட்கிற வரை இந்த அந்த அஞ்சு செய்தியும் உள்வாங்கி இது சம்பந்தமான சிந்திக்கிற, அந்த குரானை பற்றி யோசிக்கிற அந்த நல்ல சிந்தனை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் உலகத்திலே உள்ள அனைத்து முஸ்லிமான ஆண் பெண்களுக்கும் தந்தருள் புரிவானாக. பாக்கத் தவானான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
Audio was downloaded from TamilIslamicMedia.com.